இந்த திருஞான போதம் ஆராய்ச்சி நூலா அனுபவ நூலா இரண்டும் சேர்ந்ததுதான், இரண்டும் கலந்து இணைந்த நூல்தான் திருஞான போதம். முன்னாறு சூத்திரங்கள் ஆராய்ச்சி, முற்பகுதி இறைவனை பற்றிய ஆராய்ச்சி, பிற்பகுதி அனுபவம் எப்படி அவனை அடைவது என்ற வழிமுறையை சொல்லுவது. நம்முடைய சாஸ்திரத்துல அனுபவ நூல் மட்டும் எது அனுபவத்தை மட்டும் சொல்லுகிறோம் நம்முடைய சாஸ்திரங்களிலே? அது சாஸ்திரமும் சூத்திரமும் இணைந்தது. திருவுடுதியார் திருக்கழிக்குப்படியார் இரண்டு அனுபவ நூல்கள், அந்த ரெண்டு முற்பட்ட நூல். அடுத்த கேள்வி என்ன? எனவே இதனை வழங்குவதற்கு இட்ட பெயர் யாரு? அடுத்த கேள்வி, இதிலே யாருந்து வழங்குவது அப்படின்னா என்ன பொருள்? இந்த நூல் எந்த நாட்டிற்கு உரிய, எந்த நிலத்திற்கு உரியது? தமிழ்நாட்டுக்கு, தமிழ்நாட்டுக்கு உரியது. அடுத்த வினா, இதன் முதல் நூல் யாரு? இதன் முதல் நூல் யாரு? எனவே வைகண்டார் செய்த தமிழ் திருஞான போதம் வழிநூல் என்று திருஞான முனிவர் கருதுகிறார். இது வழிநூல், இதற்கு முதல் நூல் ஒன்று இருக்கிறது, அது யாரு? அடுத்த கடைசி எட்டாவது கேள்வி என்னன்னா, இந்நூல் செய்தார் இந்நூல் செய்தார் யாவர்? இந்த காலத்துல நாம் என்ன கேட்போம்? யாவர்னு கேட்போம், யார் தான். ஆனா சரியான சொல் யாவர்னா, யாவர்னா சரியான வார்த்தை. இந்நூல் செய்தார் யாவர் எனவும், எனவும் கேட்போருக்கு, கேட்போர்னா யாரு? மாணாக்கர்களுக்கு பலவாற்றால் பல வகையினால ஆட்டங்கை செல்வந்து, ஆட்டங்கைனா ஐயம் தந்தே ஆட்டங்கை. எனவே மாணாக்கர்களுக்கு இந்த நூலை கேட்டு தொடங்குகிற போது முதலிலே இந்த எட்டு வகையான வினாக்கள் அவர்கள் உள்ளத்திலே தோன்றும். இந்த இவையெல்லாம் நன்னூலில் சொல்லப்பட்டிருக்கிறது. நன்னூல் இலக்கணத்துல சிறப்பு பாயிரத்துல இவையெல்லாம் சொல்லப்பட்டிருக்க வேண்டும். அங்கு கேள்வி வடிவங்களே இல்லை, அங்கு ஒவ்வொரு வார்த்தையா தான் இருக்கும். அதாவது முதலாவது கல்வி என்ன? இவ்வாராய்ச்சிக்கு பயன் யாரோ பயன் என்ற ஒன்று தான் எனக்கு பயன், பயன். பிறகு இரண்டாவது கேட்போர், இரண்டாவது என்ன கேட்போர், அவ்வளவுதான் கேட்போர். மூன்றாவது முதல் படுகிற பொருள், மூன்று. நாலாவது, நாலாவதுக்கு என்ன வார்த்தை இருக்கு? யாப்பு என்று இருக்கும். யாப்பு, யாப்பு என்றால் இயைவு. அதாவது இந்த நூலை கேட்பதற்கு முன்னாலே கேட்டிருக்க வேண்டிய அந்த நூல் தான் யாப்பு அல்லது இயை. பிறகு அடுத்த கேள்வி, அந்த அது எல்லை, அடுத்தது எல்லை, நூல் வழங்குகிற எல்லை, நூலியுடைய பெயர், நூல் பெயர், நூல் எல்லை, ஆசிரியர் பெயர், முதல் நூல் என்று இப்படி எட்டு. அடுத்த வாக்கு அவருக்கு, எவருக்கு, எப்படிப்பட்டமானவருக்கு, இப்படியெல்லாம் ஐயப்படுகிற மாணாக்கருக்கு, அவருக்கு அவ் ஆசங்கின்றி மன எழுச்சி தேரர் பொறுத்து இந்த சந்தேகம்லாம் தீர்ந்தாதான் அவங்களுக்கு என்ன உண்டாகுமா, அவங்களுக்கு உற்சாகம் உண்டாகும், மன எழுச்சி ஊக்கம் உண்டாகும். இந்த நூலை நாம் படித்தாக வேண்டும். எனவே மன எழுச்சி சேர பொறுத்து இந்நூல் முகத்து உரைக்கப்படுவதாகிய சிறப்பு காவியம் எங்க போய் முடியுது? சிறப்பு பாயிரம் என வரும் வாக்கி முடிக்க வேண்டும். நூல் முகத்து உரைக்கப்படுவதாகிய சிறப்பு பாயிரம் என வரும். இப்ப இந்த சிறப்பு பாயிரத்தினுடைய ஒரு சிறப்பை விஞ்ஞான சுவாமிகள் தன்னுடைய உண்மான் முனைகுலமெல்லாம் தோன்றும்படியாக மிக அருமையாக விளக்கியிருக்கிற இந்த பத்து நாளெல்லாம் பத்து நாள் எது முடிந்தவரை உங்களுக்கு வாதை காட்டி விடுவோம், நீங்கள் அந்த வழியிலேயே போக வேண்டியதுதான். இப்ப அந்த கருப்பாயத்தினுடைய பொருளை உண்மை தெரிந்து கொள்ளலாம். அவருடைய நடையில தெரிந்து கொள்வதற்கு எங்களுடைய நடையில முதலிலே தெரிந்து கொள்ளலாம். தெளிவா யாராவது பொறுமையே பார்க்கலாம். இந்த செய்யுளை இந்த கணபதி ஐயா அவர் நல்ல கவிஞர். கணபதி
ஐயா
ஈற்றடிக்கு முந்தின அடியில படித்தார் பாடினார். என்ன பொருள்? சில சொற்கள் அந்த உங்களுக்கு ஏதோ வெளிப்பட்ட சொற்களாக தெரியும், ஆனா திரண்ட பொருள் என்ன அது வழங்கி இருக்காது. இப்ப உயர சிவஞான போதம் அந்த வார்த்தைங்க இருக்கு கண்டுபிடிங்க. உயர் சிவஞான போதம் முதலாவது ஏழாவது வழியில உயர் சிவஞான போதம் அதுவரை அந்த சிவஞான போத நூலினுடைய பெருமை அதனுடைய சிறப்பு சொல்லுகிறார். உயர் சிவஞான போதம் நூலினுடைய சிறப்பு. அடுத்து வருவது அடுத்த எத்தனாடி ஒரு நான்கு வரிகளிலே அடுத்த வரிகளிலே ஆசிரியருடைய பெருமையை சொல்லுகிறார். உயர் சிவஞானபோதம் உரைத்தோம். இப்போ இந்த முதலிலே அந்த நூலினுடைய சிறப்பை பார்க்கிற போது முதலிலே ஒரு ஓமை சொல்லி இருக்கிறாரே அது தெரிகிறதா? முதலிலே ஓமை இருக்கிறது வளர்ப்புகள் ஞாயிறு படரின் அண்டனை காந்தன் செல்லா கண்போ கண்போ. என்ன ஓமை? எது ஓமை? அதுக்காகத்தான் நாங்க என்ன விண்ணப்பத்தாளிலேயே உங்களுக்கு இலக்கணம் பயிற்சி இருந்தா இதெல்லாம் கேட்டுக்கிறோம். நாங்க விழிப்பாட்டு கேட்டுக்கிறோம். ஆனா நாங்க எதிர்பார்த்தப்பட்டு வரல. என்ன திருஞானம்? திருஞானம் இவருக்கு தெரியல. ஓமை ஓமையிலே தெரியல. இப்ப கண்போல் என்று வருகிறதல்லவ கண்போல. எனவே கண் தான் ஓமை என்று சொல்ல தோன்றுகிறது. ஆனால் கண் ஓமை இல்லை. கண் ஓமை அல்ல. முதல்ல பொருளை பார்த்தது வளர்ப்புகள் ஞாயிறு. இந்த தொடர் இங்கே கழித்துக்கணுங்க. அந்த தொடரை இங்கே எடுத்து ஆளுகிறார். வளர்ப்புகள் நாய், வளர்ப்புகள் நாயெல்லாம் பல சமயத்தார்கள், எல்லா சமயத்தார்களும் மணங்குகிற போற்றி கொண்டாடுகிற சூரியன், சூரியனை எல்லா சமயத்திலையும் வணங்குகிறார். வளர்ப்புகள் ஞாயிறு, அந்த ஞாயிறு என்ன செய்யுமா? முதல் வரியில மலர்களை உலகில் மாயிருள் துணிய, இந்த உலகத்திலே பறந்திருக்கிற இருள் அனைத்தும் பெரும்படியாக தோன்றுகிற அந்த சூரியன் மலர் தலை உலகு ஐயா தலைவருமே சொன்னார்கள் அல்லவா, மங்களச் சொல்லோட தொடங்க வேண்டும். அது அது போல இங்கே இந்த செய்யுளை உலகம் என்ற மங்களச் சொல்லோடு தொடங்குகிறார். பிரிவுரணத்தை தொடங்குகிறது, பிரிவுரணம் உலகதான் தொடங்குகிறார். உலகம் என்பது ஒரு மங்களம். அதுபோல இது எப்படிப்பட்ட உலகம்? மலர் தலை உலகம். தலை என்றால் இடம், மலர் என்றால் மலர்கள்னா என்ன வீரிகள். எனவே விரிந்த இடத்தை உடைய உலகம், பரந்த இடத்தை உடைய உலகம் மலர் தலை உலகம். இந்த உலகத்தின் மாயிருள், மாயிருள்ள பெரிய எங்கும் நிறைந்த அந்த இருளானது துணிய நெடும்படியாக, துணிய வளர்ப்புகள் ஞாயிறு படர்கிறது. படர்தல்னா வானத்திலே எழும்பு ஒரு படரும் அல்லதை படரின் அல்லதென்ன படர்ந்தாலன்றி, சூரியன் வானத்திலே தோன்றினாலன்றி. அடுத்து என்ன சொல்ல போகிறார்? சூரியன் தோன்றினாலன்றி. அடுத்த வார்த்தை என்ன இருக்கு? சூரியன் வந்தாலன்றி நம்முடைய கண்கள் பொருள்களை காண மாட்டார். கடலின் அல்லடை காண்டல் செல்லா கண்போ, காண மாட்டாத நம்முடைய கண்களை போல சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உவமை யாருக்கு எதற்கு சொல்லப்பட்டது? இந்த உவமை ஓமை வந்து எதனோட பொருத்தி பார்க்க வேண்டும்? கடவுள் இல்லையா? நெருப்பைய கடவுள் குழப்பி பார்த்தாலும் குழம்பு பண்ணிக்கிறாரு, தெளிவாக்கப்பட்டிருக்கிறாரு. எனவே இங்கே விஞ்ஞான போதமாகிய நூலுக்கு நூலை பற்றி தெரிந்து போயிருக்கேன். எனக்கு விஞ்ஞான போத நூலுக்கு உவமை எது என்றால் ஞாயிறு. விஞ்ஞான போத நூலுக்கு உவமை ஞாயிறு. சரி, இந்த கண் எதற்கு உவமை? சூரியன் வந்தாலன்றி கண்கள் காண மாட்டார். அதுபோல அதுபோல இந்த விஞ்ஞான போத நூல் தோன்றினாலன்றி ஆன்மாக்கள் எதையும் அறிய மாட்டார், ஞானத்தை பெற மாட்டார், ஞான காட்சியை எழுத மாட்டார். எனவே உபமானம் ஞாயிறு, உபமேயம் ஞான போதம். இது உபமேயம், அது உபமானம். உடனே மாணாக்கருக்கு சந்தேகம் வரும், அப்படி என்றால் ஞாயிறு போல் அல்லவா என்று இருந்தவன் பாட்டுல? ஞாயிறு போல் என்று இல்லையே, கண் போல் என்று அல்லவா இருக்கிறது என்று மாணாக்கர் கேட்பார்கள். நீங்கள் ஏன் கற்று வைக்கிறதோ தெரியல. அதற்கு என்ன என்பதை அப்படி சொல்லப்பட்டிருந்தால் நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். கவிஞர்கள் எப்படி பாடுவார்? மாற்றியும் பாடுவார். நாம் பொருளுக்கு ஏற்ப இடத்துக்கு ஏற்ப அந்த ஓமையை மாற்றிக்கொள்ள வேண்டும். உயிரில் உள்ளபடியே நாம் பொருட்கொள்ள முடியாது. சில இடங்களில் இடத்திற்கு ஏற்ப அந்த முறையிலே இங்கே இருக்கிறபடி பார்த்தால் பல புகழ் ஞாயிறு பலரின் நல்லதை காண்டல் செல்லால் கண்போல் என்று இருக்கிறது. அதை எவ்வாறு மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் வளர்ப்புகள் ஞாயிறு படர்ந்தார் போல என்று மாற்றிக்கொள்ள வேண்டும். வளர்ப்புகள் ஞாயிறு படர்ந்தார் போல கண் காண்டல் செல்லுதற்கு பல புகை ஞாயிறு படர்ந்தார் போல என்று அந்த வாக்கியங்களை அமைத்துக் கொள்ள வேண்டும். கண் காண்டல் செய்வதற்கு பல புகை ஞாயிறு படர்ந்தார் போல இப்படி மாற்றி அமைத்துக் கொண்டால் பொருள் நேராக நமக்கு கிடைக்கும். சரி, மாற்றி ஆயிற்று. அடுத்து இன்னமும் மாற்ற வேண்டும் இருக்காங்க. அடுத்து என்ன இருக்கு? இந்திய பெரும்பெயர் கடவுளில் கண்டு கண்ணீருள் தீர்ந்து அருந்துயர் புறம்பையின் ஆன்மான் நாடு. இந்த வரி மூன்று வரிகளை நம்ம முன்பின்னாக மாற்ற வேண்டும். உங்களுக்கு வேலை அதிகம். எப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் முதலிலே அருந்துயர் புறம்பையின் ஆன்மா நாடி கண்ணீருள் தீர்ந்து வெறும்பெயர் கடவுளில் கண்டு மயர்வு அற மயர்வு அற என்று வாக்கியங்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும். அருந்துயர் புறம்பையின் ஆன்மானாடி கண்ணீருள் தீர்ந்து பெரும்பெயர் கடவுளில் கண்டு மயர்வு அற. இதுல இந்த வாக்கியத்துல இந்த பகுதியில இரண்டு சொற்கள் முக்கியமானவை. இரண்டு இணையங்கள் இருக்கின்றன. இணையம் முரளிதரன் இணையம் நாடி என்ற ஒரு இணையம், நாடி. இன்னொன்று கண்டு. முதலில் இருப்பது நாடி, இரண்டாவது கண்டு. நாடுதல் என்றால் ஆராயுதல். எனவே நாடினா ஆராய்ந்து, கண்டு காணுதல் காட்சி என்றால் என்ன பொருள்? அனுபவம். காணுதல் என்றால் அனுபவித்தல், அனுபவம் தான். காணுதல்னா அனுபவம். திருவாசகத்துல வருது. திருவாசகத்துல கடலே அலைய ஆனந்தம் கண்டால் எல்லாம் கவர்ந்து உண்ண. கடலே அலைய ஆனந்தத்தை யார் அனுபவிக்கிறார்கள்? கண்டார் உன்னை அனுபவமாக அறிந்தவர்கள். கண்டார் எல்லாம் கவர்ந்து உண்ண நான் என்ன நிலையில் இருக்கிறேன்? இடையே ஏற்று இங்கு இருத்தல் அழகோ அதிநாயே என்கிறாரே. எனவே கண்டா அனுபவித்தவர். எனவே கண்டு அனுபவமாக அந்த முறையிலே இங்கே விஞ்ஞான போதம் முன்பகுதி நாடி பின்பகுதி பண்பு என்ற ரெண்டு பகுதிகளை உடையது விஞ்ஞான போதம். ஆராய்ச்சியினாலே நமக்கு தெரிவது பொருள்களுடைய என்ன இயல்பு. பொருளுக்கு ரெண்டு இயல்புகள் உண்டு. இயல்பு, உண்மை இயல்பு அல்லது சிறப்பு இயல்பு. பொது இயல்பு, உண்மை இயல்பு. பொது இயல்பு என்றால் என்ன? பொது இயல்பு என்றால் என்ன? ஒரு பொருளுக்கு இன்னொரு பொருளினுடைய சார்பினாலே வருகிற இயல்பு. ஒரு பொருளுக்கு இன்னொரு பொருளினுடைய சேர்க்கையினாலே உண்டாகிற இயல்புதான் பொது இயல்பு. உயிர்களாகிய நாம் இப்போது எதை சார்ந்திருக்கிறோம்? உடம்பாகிய அகத்தோடு சார்ந்திருக்கிறோம், அகத்தோடு கூடியிருக்கிறோம். உடம்பாகிய சார்பிலே இருக்கிறோம். சித்தாகிய ஆன்மா ஜடமாகிய உடம்பின் சார்போடு கூடியிருக்கிறது. இப்போது உயிர்க்கு என்ன இயல்பு? பொது இயல்பு தான். பொது இயல்பில் நாம் இருக்கிறோம். நம்மிடம் இப்போது காணப்படுகிற இயல்பெல்லாம் பொது இயல்பு, நம்முடைய உண்மையான இயல்பு அல்ல. இப்போது நம்முடைய என்ன இயல்பு காணப்படுகிறது? நம்முடைய இயல்பு என்ன? இப்போது விழித்திருக்கிறோம், உறக்கம் வருகிறது. இதெல்லாம் எதனால வருது? இது உடம்பினுடைய தன்மையினால வருது. இது உடம்பினுடைய கால். இந்த அவஸ்தைகள் எல்லாம், நிலைகள் எல்லாம் கனவு, உறக்கம், பேருறக்கம் எல்லாம் சூப்பராட்டத்திலே ஆழ்த்துப்படுத்திகள் அல்லவா? அந்த அவஸ்தைகள் அதெல்லாம் உடம்பின் சார்பினாலே ஆன்மா பெறுகிற பொது இயல்பு. இவையெல்லாம் ஆன்மாவுக்கு உரியது அல்ல. ஆன்மாவுக்கு உறக்கம் கிடையாது, உழைப்பும் கிடையாது, கனவெல்லாம் கிடையாது. அப்படியானால் ஆன்மாவினுடைய உண்மையான இயல்பு என்ன? ஒரு பொருளினுடைய உண்மை இயல்பு என்ன? அதுக்கு என்ன இலக்கணம்? உண்மை இயல்பு என்றால் என்ன? பொது இயல்பு என்றால் மற்ற பொருளின் சார்பாக. உண்மை இயல்பு என்பது ஒரு பொருள், ஒரு பொருள் தன்னிலையிலே இருக்கிற போது, தனித்திருக்கிற போது அதன் இடத்திலே காணப்படுகிற இயல்பு உண்மை இயல்பு. அதுதான் உண்மை இயல்பாக இருக்க முடியும். நமக்கு வருகிற மாற்றம் இல்லாம் இன்னொன்றோடு சேர்வதனால்தான் மாற்றம் என்பதே இன்னொரு பொருளில் சார்பினாலேதான். உண்மை கொடுக்காத வரைக்கும் ஒரு மாதிரி இருக்கிறான். வீட்டுக்கு வந்த உடனே திருமணம் முடித்து அவனுடைய இயல்பு மாறி இருக்கிறான். எனவே அப்படி இல்லாமல் தனித்திருக்கிற நிலையிலே, அப்படியானால் ஆன்மா தனித்திருக்கிற நிலை இருக்கிறதா? ஆன்மா தனித்திருக்கிற நிலை இருக்கா? கேவலத்துல ஆணவத்தோடு தன்மை இருக்கு, கவலத்துல உண்மல ஆணவத்தோடு மற்ற இழந்து முக்கியில் எப்போ தனித்திருப்பது? எனவே ஆன்மாவுக்கு தனித்த இருப்பு என்பது கிடையாது. எனவே ஆன்மாவுக்கு உண்மை நிலை என்பது சிவத்தோடு கூடியிருப்பதுதான். அந்த இறைவன என்ற சார்பு என்றைக்கும் உண்டு. கேவலத்திலேயும் இருக்கிறது, சகலத்திலேயும் இருக்கிறது, சித்தத்திலும் இருக்கிறது. அந்த இறை சார்பு ஒன்றுதான் ஆன்மாவுக்கு உரிய உண்மையான நிலை. அது இறைவனோடு இருக்கிற போது அதன் இடத்திலே காணப்படுகிற இயல்பு என்னவோ அதுதான் உண்மை இயல்பு. இறைவனை தவிர்த்து வேறு எதோடு சேர்ந்தாலும் அது இயற்கைதான். இறைவனோடு இருப்பதுதான் உயிருக்கு இயக்கம். ஏனென்றால் அதுவும் சித்து, ஆன்மாவும் சித்து. சித்தோடு ஏன்னா எனத்தோடு சேர வேண்டும். அதுதான் உண்மையான. எனவே அந்த நிலையில ஆன்மாவுடைய உண்மையான இயல்பு எப்படி இருக்கும் என்றால் நேரம் அடுத்த ஒரு